اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا ونبينا ورسولنا وقدوتنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين أما بعد பேரர் லாலன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், தூய்மையானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள் குடும்பத்தவர்கள், அவர்களின் வழியை தொடர்பவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பொழுக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனது ஓர் இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹு தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் முழு மொத்த உலகமும் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றை பற்றி தான் நாம் இன்று பேசுவதற்கு இருக்கிறோம். முழு மொத்த உலகமும் ஆண்கள் பெண்கள், வயோதிபர்கள் வாலிபர்கள், சிறியவர்கள் பெரியவர்கள் என எல்லோருமாக விதிவிலக்கின்றி எல்லோருமாக ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பட்ட பகலில் தேடுகிறார்கள், இருண்ட இரவிலும் தேடுகிறார்கள், வெட்ட வெளிச்சத்தில் தேடுகிறார்கள், கும்மிருட்டில் தேடுகிறார்கள். ஆசியாவில், ஐரோப்பாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் பாரும் மூளை முடுக்கென்றும் அது தேடப்படுகிறது. அல்லாஹு தஆலா அதனை வைத்திருக்கிறான். மனிதர்களும் தாம் அதனை அடைய வேண்டும் என்று தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, பிரியமானவர்களே, அடைந்தவர்கள் அடைந்து கொண்டார்கள், அடைய தவறியவர்கள் அடைய தவறி போனார்கள். மகிழ்ச்சி, எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை, உலகிலே வாழுகின்ற வாழ்ந்த வாழ வர இருக்கின்ற எல்லாரும் ஆசிக்கின்ற கட்டாயம் எனக்கு தேவை என்று ஒவ்வொருவரும் உணர்கின்ற ஒன்று மகிழ்ச்சி. சந்தோஷமாக வாழ வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் பெற்றோர் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் மனோரம்யமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும், உங்களுக்கு வேண்டும், அதற்காகத்தான் ஒவ்வொருவரும் ஏங்கித் தவிக்கிறோம், அலைந்து திரிகிறோம். அல்லாஹ் தஆலா அதனை வைத்திருக்கிறான். மகிழ்ச்சி என்பது ஒரு கோட்டை, அந்த கோட்டையை அடைவதற்கு ஒரு வழியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கோட்டைக்குள் நுழைவதற்கு ஒரு வாயிலை வைத்திருக்கிறான். நாம் அல்லாஹ் விவரித்த வழியில் சென்று அல்லாஹ் சொன்ன முறைப்படி அந்த வாயிலை தட்டும் போது அது திறக்கும், நாம் உள்ளே நுழைந்து கொள்ளலாம். உலகத்திலே அடைந்தவர்கள் மகிழ்ச்சியை இந்த வழியில் சென்று அப்படி பிறந்துதான் அதனை அடைந்து கொண்டார்கள். எவரவரெல்லாம் மகிழ்ச்சி என்ற கோட்டைக்குள் புகுவதற்கு அல்லாஹ் காட்டிய வழியில் செல்லத் தவறினார்களோ, அவன் சொந்த முறைப்படி வாயிலை தட்டத் தவறினார்களோ, திறக்கத் தவறினார்களோ, அவர்கள் எவரும் மகிழ்ச்சி என்ற கோட்டைக்குள் நுழைந்தது வரலாற்றிலே இல்லை, நுழைய போவதும் இல்லை. அவர் அப்துல் ஆலமின் காட்டி சென்ற வழியின் மூலமாகவும் அவன் சொல்லித் தந்த முறை பிரகாரமும் தான் அந்த வாயிலை நாம் திறக்க வேண்டியிருக்கிறது. அன்பர்களே, பிரியமானவர்களே, உலகத்திலே மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை இன்று எல்லா இடங்களிலும் வாழப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை இருக்கிறது, அது சொல்வதனால் வசப்படுவதில்லை, பேசுவதனால் வசப்படுவதில்லை, கேட்பதனால் வசப்படுவதில்லை, எழுதுவதனால் வசப்படுவதில்லை, வாசிப்பதனால் வசப்படுவதில்லை. நாம் வாழ்க்கையை பற்றி வாழ்வியல் தத்துவங்களை அள்ளி அள்ளி பல மனுஷியாளர்களுக்கு உங்களுக்கு கொட்டிக்கொண்டு இருக்கலாம், எவரும் கொட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆறு கேட்டு ரசித்து ருசித்து விட்டு போனதற்கு வாழ்க்கையை ரசிக்க மாட்டாது. வாழ்க்கை வசப்படுவதெல்லாம் அது வாழ்வதை கொண்டு மாத்திரம் தான். வாழ்க்கை வசப்படுவதெல்லாம் வாழ்வதை கொண்டு மாத்திரம் தான். எப்படி அதை வாழ்வை வசப்படுத்திக் கொள்ளலாம்? நமக்கு அல்லாஹால மகிழ்ச்சியாக அதனை வசப்படுத்திக் கொள்வதற்கு வழியை சொல்லி வைத்திருக்கிறார். அதனை தெளிவாக சரிவர புரிந்து கொள்வதற்கு இந்த நாளிதைகளை பயன்படுத்துவோம். சகோதரர்களே, அன்றாடம் தற்கொலைகளை பற்றி கேள்விப்படுகிறோம். உலகத்திலே, வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தற்கொலையின் எண்ணிக்கை இன்றைய நாட்களில் அதிகரித்திருக்கிறது. படிக்காதவன் தற்கொலை செய்கிறான் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், படிக்காதவனை விட அறிவு சூரியம் உள்ளவனை விட அறிஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பல்கலைக்கழகத்து பட்டதாரிகள், பல்கலைக்கழகத்து பேராசிரியர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மக்களுக்கு மருத்துவம் சொல்லிக் கொடுக்கிற மருத்துவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதை விடவும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் மேடுபள்ளங்கள் வருகின்ற நேரத்திலே நீங்கள் எல்லாவற்றிலும் பேலன்ஸ் பண்ணி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற கவுன்சிலிங் செய்யக்கூடியவன் கூட தற்கொலை செய்து கொள்கிறான். சகோதரர்களே, மருத்துவம் அவனுடைய அறிவு, மனோதத்துவம் அவனுடைய அறிவு. ஆனால் அறிவு ஒரு மனிதனுக்கு உலகத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றிருந்தால் அறிஞர்கள் தற்கொலை செய்வதில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். கல்வி தன்னலமிலே அது ஒரு மனிதனுக்கு முழுமையாக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றிருந்தால் கல்வியினாளர்கள் இந்த தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். திறமை ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை ஊட்டும் என்றிருந்தால் திறமைசாலிகள் இன்று தற்கொலை செய்வதில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். மருத்துவம் ஒரு மனிதனுக்கு ஆனந்தத்தை வாழ்க்கையிலே கொடுக்கும் என்றிருந்தால் மருத்துவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். பட்டம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கும் என்றிருந்தால் பட்டதாரர்கள் இன்று தற்கொலை செய்து கொண்டிருக்க நாம் படிக்க மாட்டோம், கேள்விப்பட மாட்டோம், பார்க்க மாட்டோம். அன்பர்களே, சகோதரர்களே, உலகத்தின் எந்த ஒன்றிலும் அல்லாஹ்வுத்தாலா அது அளவில் மகிழ்ச்சியை வைக்கவில்லை. அதனை எப்படி அல்லாஹ் தனக்கு பயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிச் சென்றிருக்கிறானோ அந்த வழிப்படி நாம் அதனை பயப்படுத்திக் கொள்வதிலே நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தங்கியிருக்கிறது. அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுத்தாலா மகிழ்ச்சியை நான்கு அம்சங்களில் வைத்திருக்கிறான். ஒன்று, அல்லாஹ்வை ஈமான் சொல்லுதல். அவன் எவ்வளவு எல்லாம் ஈமான் சொல்லும்படி சொல்லியிருக்கிறானோ அவற்றை எல்லாம் ஈமான். அல் ஈமான் பில்லாஹ் வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று படிக்கிறோம். ஆறு அம்சங்களை நாம் நம்ப வேண்டும். அந்த ஈமானை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இரண்டாவது, நற்கிரியைகளில் வைத்திருக்கிறான், நல்ல அமல். மூன்றாவது, அல்லாஹ்வை விக்ரு செய்வதில் வைத்திருக்கிறான். நான்காவது, அல்லாஹ்வின் அலத்தை விதியை பொருந்திக் கொள்வதில் வைத்திருக்கிறார். ஈமான், நல்ல அமல், விக்ருல்லாஹ், நல் அமலோடு சேர்த்து ஈமானி அல்லாஹால பேசியிருக்கிறார். ஒரு ஆயத்திலே, மன் அமில சாலிகம், எவர் ஈமான் கொண்டவராக இருக்கும் நிலையில், அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், எவர் முஃமினாக இருக்கும் நிலையில், அல்லாஹ்வை நம்பியவராக, அவரின் மலக்குகளை நம்பியவராக, அவர் அவனின் வேதங்கள் நபிமார்களை நம்பியவராக இப்படி எல்லாம் அப்பா நம்பும்படி சொல்லிருக்கிறானோ அவனை கத்தவர சரிவர ஈமான் கொண்ட நிலையில் அவன் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அமலும் நல்லாமலும் செய்கிறாரோ அவரை நாம் நல்ல வாழ்க்கையாக வாழ செய்வோம் என்று அல்லாஹால தாயத்திலே சொல்லி வைத்திருக்கிறான். பங்கிதான் நல்ல வாழ்க்கையாக வாழ செய்வோம், நல்ல வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்வதற்கு பலரும் பலவிதமான விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அறிஞர் பெருமக்கள் அப்துல்லாஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் இப்படி அமைந்திருக்கிறது, அத்தஆதா மகிழ்ச்சி. அவரை நாம் நல்ல வாழ்க்கையாக வாழ செய்வோம் என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வாழ செய்வோம். அன்பர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, ஈமானும் நல்ல அமலும் எவர்களிடையே இருக்குமோ, நல்ல அமல் என்றால் என்ன சகோதரர்களே, புல்லு அமலின் சகோதரர்களே, அவையும் தான் இபாதத்துகளும் தான், இபாதத்துகளுக்கு வெளியிலே நல்ல அமல்கள் நிறைய நிறைய இருக்கின்றன. எல்லாவற்றின் கூட்டு மொத்தம் தான் நல்ல அமல் என்ற வார்த்தை அமலும் சாலை. அதற்குரிய வரைவிலக்கணம் தான் இப்பொழுது நான் சொன்னது என்ன, அல்லாஹ்வுக்கு என்ற தூய எண்ணத்தோடு, அல்லாஹ்வுக்கு என்ற தூய எண்ணத்தோடு, இஸ்லாத்தோடு, அவரின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைக்கு ஏற்ப வழிமுறையை அறியத்தி அமையக்கூடிய தீன் துன்யா சார்ந்த செயல்கள். மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு என்ற தூய எண்ணத்தோடு, அவரின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை தழுவி அமையக்கூடிய தீன் அல்லது துன்யா சார்ந்த சமர செயல்களும் நல்ல அமல்கள் தான். ரெண்டு நிபந்தனை, செய்கின்ற வேலை நல்லவர்களுடைய வழியை ஒட்டி இருக்க வேண்டும், இரண்டாவது அது அல்லாஹ்வுக்கு என்ற தூய எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும். அது துன்யா சார்ந்த செயலாகவும் இருக்கலாம், ஆதாரம் தேடிய பல ஆதாரங்கள் ஒன்றை சொல்லி முடிப்போம், ஏனென்றால் அதற்குரிய நேரம் அல்ல நாம் எடுத்திருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவை சொன்னார்கள், லக்கத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா ஃபீ ஷஜரத்தின் கஃபஅஹா மின் ஸஹ்ரி ஸரீக் கானத் துஃதின் நாஸ் பாவங்களின் மனிதர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்த ஒரு மரத்தை வெட்டி அகற்றியவன் அந்த மரத்தினால் சூனத்தில் உருண்டு புரண்டு கொண்டிருக்க நான் கண்டேன் என்றார்கள். பாதையிலே ஒரு மரம் வாகனங்களுக்கு பாதை சார்களுக்கு இடம் செய்து கொண்டிருந்தது. ஒரு மனிதன் அதனை பார்த்து வெட்டி அகற்றி விட்டான். இந்த செயலை செய்த அந்த மனிதன் அந்த செயலின் நிமித்தம் அவன் சூனத்திலே உருண்டு புரண்டு கொண்டிருக்க நான் கண்டேன் என்றார்கள். பாதையில் உள்ள மரத்தை அப்புறப்படுத்துவது எதுவும் தொழுகை போன்ற ஒரு இபாதத்தல்ல, இது ஒரு தீன் செயல் அல்ல, இது ஒரு துன்யா செயல், இது ஒரு உலக செயல். சகோதரர்களே, அந்த மனிதன் சூனத்து இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க நான் கண்டேன் என்கிறார்கள் அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே பல விடயங்கள் இருக்கின்றன. துன்யாவுடைய விடயங்களிலும் நாம் நபி அவர்களின் முறையை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு என்ற தூய எண்ணத்தோடு செய்வோம் என்றால் அதுவும் நல்லாமலாக ஆகி போய்விடும். ஆக ஈமானும் நல்ல அமலும் உள்ள நிலையில் வாழக்கூடிய மனிதனுக்கு நாம் சந்தோஷமான மனோரம்யமான இனிக்கக்கூடிய அவன் ருசித்து ருசித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா வாக்கு தருகிறார். ரெண்டு, மூன்றாவது, அல்லாஹ்வுடைய விக்ரை கொண்டு, அல்லாஹ்வுடைய விக்ரை கொண்டு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது. அல்லதீன ஆமனு وتطمئن قلوبهم بذكر الله الا بذكر الله تطمئن القلوب ايمان கொண்டு ஈமான் கொண்டு மேலும் அல்லாஹ்வுடைய விக்ரை ஞாபகத்தை கொண்டு எவரின் இதயங்கள் அமைதி பெறுமோ அத்தகைய மக்கள் என்று சொல்லி வைத்தார். ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய விக்ரை கொண்டு எவரின் இதயங்கள் அமைதி பெறுமோ, பிறகு சொன்னான் அல்லாஹ்வின் விக்ரை கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன, நிம்மதி அடைகின்றன என்று சொல்லி வைத்தார். இதயங்களின் அமைதி அது மகிழ்ச்சியின் விளைவு சகோதரர்களே. மகிழ்ச்சியின் விளைவு இதயங்களில் அமைதி இருக்கும். இந்த தத்துவத்தை புரிவோம். எந்த இதயத்தில் மகிழ்ச்சி இருக்குமோ, எந்த மனத்தில் மகிழ்ச்சி இருக்குமோ, அந்த மனம் எப்பொழுதும் அமைதியாயிருக்கும். சஞ்சலம் இருக்க மாட்டாது, கவலை இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய விக்கிரை கொண்டு வாழக்கூடிய மனிதன், சதா அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டு வாழக்கூடிய மனிதன் இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த இதயத்தில் அமைதி இருக்கும். மகிழ்ச்சியின் விளைவு இதயத்தில் அமைதி, வதனத்தில் மலர்ச்சி, முகத்தில் மலர்ச்சி இருக்கும். ஒரு மனிதனை பார்த்தாலே சொல்லலாம் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் முகத்தில் மாறுபட்ட தோற்றம் இருக்கும் என்றால், அவனின் பேச்சில் மாறுபட்ட வெளிப்பாடு இருக்கும் என்றால், அவனது பேச்சை கேட்கும் போது, அவனது வதனத்தை பார்க்கும் போது நாம் ஊகித்துக் கொள்கிறோம் அவன் ஏதோ மனசஞ்சலத்தோடு இருக்கிறான், ஏதோ துக்கத்தோடு இருக்கிறான். சகோதரர்களை அதுதான் படித்தோம், மகிழ்ச்சியின் விளைவு இதயத்தில் அமைதி, மகிழ்ச்சியின் வெளிப்பாடு முகத்தில் புன்னகை மலர்ச்சி. அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விக்கிரை கொண்டு இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்றால் அந்த இதயங்களிலே முதலில் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய விக்கிரினால். என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்றார்கள். தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்றார்கள். சகோதரர்களே, தொழுகை அது ஒரு இபாதத். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு விக்கிர். நாம் முன்னர் செலுத்தும் இரண்டாவது வரை அது தொழுகை என்பது ஒரு இபாதத் நல்லாமல், அதன் மூலம் நபி அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நாமும் சொல்கிறோம் சகோதரர்களே, அதன் மூலம் நல்ல அமல் செய்கிறோம். இரண்டாவது, அதன் மூலம் அல்லாஹ்வை நினைக்கிறோம். தொழுகை அது ஒரு இபாதத் நல்லாமலும் தான், அதே நேரத்திலே அல்லாஹ்வை நினைக்கிறவர்களையும் தான். இரண்டும் சேர்ந்தவாறு அந்த தொழுகையில் நமக்கு எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, நமக்கு அதில் எத்தனை பேருக்கு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் சிறப்பில் ஐந்து தடவைகள் கரும்புகளையாவது தொழுகிறோமே, சுண்ணத்துகள் வேறு தொழுகிறோமே, கடமைக்காக நாம் அதனை செய்து முடிக்கிறோம் என்றால் நமது தொழுகைகள் மூலமாக நமக்கு இன்பம் ஏற்படாது, நமது தொழுகைகளில் நமக்கு இன்பம் ஏற்படாத வேலை நமது வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுது இன்பம் ஏற்படப் போகிறது, எப்படி இன்பம் தோன்றப் போகிறது? சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இன்பம் காண வேண்டுமா, அவர்களின் தொழுகையில் இபாதத்தின் விக்ரின் இன்பத்தை கண்டார்கள். சொன்னார்கள் சட்டவர்த்தனமாக, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்றார்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நான்காவது அம்சம் அல்லாஹ்வின் அலப்பை, விதியை பொருந்திக் கொள்வது. அல்லாஹ்வின் விதியை பொருந்திக் கொள்வது. மனிதன் உலகத்திலே என்ன, எப்படி, எதனை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹால எழுதி வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் அடையக்கூடிய நன்மைகள், தீமைகள், இன்பங்கள், துன்பங்கள், இலாபங்கள், நட்டங்கள், கஷ்ட நிஷ்டூரங்கள் எல்லாம் அல்லாஹிடத்திலே எழுதி வைக்கப்பட்டவை. எதுவும் திடீரென வந்து நிகழ்ந்து விடுவது அல்ல. நமக்கு திடீரென என்று இருக்கலாம், ஆபத்து, திடீர் விபத்து நமக்கு அல்லாஹ்வுடைய அறிவிலே, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே அதுவெல்லாம் எத்தனையோ ஆண்டாண்டு, ஆயிரம் ஆயிரம், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழைய விடயங்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் எழுதி வைத்தது நமக்கு நடக்கிறது. ஒரு மூமினை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் எழுதி வைத்தது எனக்கு நடந்திருக்கிறது என்று நம்புகிறான், அவனை கொண்டு திருப்தி உறுகிறான் என்றால் அவனுக்கு அந்த நேரத்திலே மகிழ்ச்சி இருக்கும். ஆஹா, எனக்கு வியாபாரத்திலே நட்டம் ஏற்பட்டு விட்டது, விவசாயத்திலே இழப்பு ஏற்பட்டு விட்டது, திடீர் விபத்து ஏற்பட்டு விட்டது, பரீட்சையில் சித்தியறிய தவறிவிட்டேன் என்று எந்த மனிதனும் கவலைப்படாமல் இருக்க வேண்டுமா? அல்லாஹ் எழுதியபடி எனக்கு நடந்திருக்கிறது என்று திருப்தி உறுகின்றான் என்றால் அவனுக்கு கவலை ஏற்படாத அந்த சந்தர்ப்பங்களிலே, நிலைகளிலே. எந்த மனிதன் தனது தோல்வியை கண்டு, தன்
தனது இழப்பை கண்டு தனது பின்சங்குகளை கண்டு கவலைப்படுகிறாரோ அவன் கவலைக்கான பிறகான அடிப்படையான காரணம் தனக்கு மேல் ஒரு ரப்பு இருக்கிறான், எனது வாழ்க்கையை நிர்ணயித்து வைத்திருக்கிறான், அவனின் நிர்ணயத்தின் பிரகாரம் நான் நஷ்டத்தை சந்தித்தேன், அவனின் நிர்ணயத்தின் பிரகாரம் நான் தோல்வியை சந்தித்தேன், அவன் நிர்ணயத்தின் பிரகாரம் நான் ஆபத்தை சந்தித்தேன், அவனின் நிர்ணயத்தின் பிரகாரம் நான் விபத்தை சந்தித்தேன், அவனின் நிர்ணயத்தின் பிரகாரம் சித்தியடைய தவறினேன். இந்த நம்பிக்கை அவனுக்கு வரும், கவலையை விடுவான். முசீபத்தின் போது, பீடையின் போது, நோய் நம்பரத்தின் போது, ஆபத்து விபத்தின் போது, நட்டத்தின் போது கைசேலப்படமாட்டான். அவற்றுக்குள் அவற்றை அனுப்பியவனை பார்ப்பான், விபத்துக்குள் அதனை கொடுத்தவனை பார்ப்பான், நோய்க்குள் அதனை கொடுத்த ரப்புல் ஆலமீனை பார்ப்பான், நட்டத்தில் அவனை விட்டுனை பார்ப்பான், அவன் பக்கம் திரும்புவான். அவ்வா நபி அவர்களை பார்த்து சொன்னான், மக்களுக்கு சொல்லுங்கள், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் நமக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் நம்மை பீடிக்க மாட்டாது. அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், இரண்டும் அல்லாஹ் எழுதியது தான் நம்மை அடையப் போகிறது. லாபம் வந்தாலும் அல்லா எழுதியது, நட்டம் வந்தாலும் அல்லா எழுதியது, துக்கம் வந்தாலும் அல்லா எழுதியது, மகிழ்ச்சி வந்தாலும் அல்லா எழுதியது, சித்தி அடைந்தாலும் அல்லா எழுதியது, சித்தி அடைய தவறினாலும் அல்லா எழுதியது, வெற்றியும் அல்லா எழுதியது, தோல்வியும் அல்லா எழுதியது. இரண்டின் போதும் இரண்டையும் சமமாக பார்ப்போம், தோல்விக்குள் ரப்புல் ஆலமீனை பார்ப்போம், வெற்றிக்குள்ளும் ரப்புல் ஆலமீனை பார்ப்போம், இராகத்துக்குள் அல்லாஹுவை பார்ப்போம், நட்டத்துக்குள்ளும் அல்லாஹுவை பார்ப்போம், சௌகரியத்தின் போதும் அல்லாஹுவை பார்ப்போம், சௌகரியத்துக்குள் அல்லாஹுவை பார்ப்போம், அசௌகரியத்துக்குள்ளும் அல்லாஹுவை பார்ப்போம். இந்த முஃமின் அவனின் வாழ்க்கையில் மேட்டை காணும் போது சந்தோஷப்படுகிற மாதிரி பள்ளத்தை காணும் போதும் சந்தோஷப்படுவான். நிச்சயமாக கஷ்டத்தோடு ஒரு இலேசு இருக்கிறது, நிச்சயமாக கஷ்டத்தோடு ஒரு இலேசு இருக்கிறது. வாழ்க்கையில் எப்பொழுதும் சதா மேலே இருந்து கொண்டிருக்க மாட்டாது, பள்ளம் இருக்கும், வாழ்க்கையில் பள்ளம் இருக்கும். எப்பொழுதுமே மேற்கில் நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. சகோதரர்களே, ஒன்று தெரியுமா, அல்லாஹுவின் நல்ல நமக்கு விடுகிற அல்லாஹ் விடுகிற நல்ல நிலைகளை நாம் அனுபவிக்க வேண்டுமா? சரியாக, நாம் அல்லாஹ் விடுகிற சோதனைகளை அனுபவித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு தருகிற நேமத் அருள்கொடைகளின் பெருமதியை சரியாக நாம் உணர்வோம், அனுபவிப்போம். இருளை நாம் கண்டிருந்தால் அனுபவித்தால்தான் வெளிச்சத்தின் நன்மையை நாம் உணர்வோம். சதா எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தால் வெளிச்சத்தின் பெருமதி நமக்கு விளங்க மாட்டாது. கஷ்டத்தின் விளைவை, கஷ்டத்தின் கொடூரத்தை, உக்கிரமத்தை நாம் சரியாக அனுபவித்திருந்தால்தான் இதயத்தின் போது அதன் பெருமையை, அருமை பெருமையை நாம் உணர்வோம். ஆக நோய்களின் விளைவுகளை, நோய்களின் கஷ்டங்களை நான் அனுபவித்திருந்தால்தான் சுகம் அது வருகிற நேரத்திலே, சுகமாக இருக்கிற நேரத்திலே அந்த சுகத்தின் அருமை பெருமையை நாம் உணர்வோம் சகோதரர்களே. ஆகவே மேடுதான் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஒரு மூமின் ஆசைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அவனுக்கு பள்ளமும் வர செய்யும், அல்லாஹுவை ஏற்பாடு. ஆனால் இரு நிலைகளிலும் அல்லாஹுவை பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். மா அஸ்ஸாபன் முஸீபத்தின் ஃபில் அருள் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நபரஹா. பூமியிலே உங்களுக்குள்ளே வரக்கூடிய எதுவும், எந்த ஒரு பீடையும், நாம் அந்த பீடையை படைப்பதற்கு முன் பாதுகாக்கப்பட்ட ஏற்றிலே இருந்துதான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி வைத்தான். சொல்வானே, பூமியிலே நடக்கக்கூடிய எதுவாக இருக்கலாம், நமக்கு ஒவ்வொருவருக்கும் நடக்கக்கூடிய எதுவாக இருக்கலாம், எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அதற்கு திருத்தமாக அந்த பீடையை நாம் படைப்பதற்கு முன் லவ்ஹ் மஹ்ஃபூத் என்ற பாதுகாப்பான ஏற்றிலே நாம் அதனை எழுதி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் விட்ட பிரகாரம் நடக்கிறது. மூமின் யார் தெரியுமா? நன்மையையும் தீமையையும் சமமாக ஏற்றுக்கொள்பவன், மேட்டையும் பள்ளத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்பவன், இரு நிலைகளிலும் மகிழ்ச்சியில் இருப்பவன். அஜபல்லி அம்பின் முக்மின் ஒரு அருமையான ஹதீஸ் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மூமினின் காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. நபி அவர்களின் வார்த்தைகளை பாருங்கள், அதற்குள் இடையோ அவற்றுக்குள் இடையோடி போயிருக்கக்கூடிய கருத்துக்களை பாருங்கள், மூமினின் காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்பஹு குல்லஹு கைர், நித்தியமாக அவரின் சகல விவகாரமும் கைராகத்தான் இருக்கிறது, நன்மையாகத்தான் இருக்கிறது. சகல விவகாரமும் கைராக நன்மையாக இருக்கிறது. இது அவன் சகல காரியமும் நன்மையாக இருப்பது என்பது மூமினுக்கு மட்டும் உள்ளது, மூமின் அல்லாதவனுக்கு இது வாய்ப்பதில்லை. அது எப்படி? அவனுக்கு தொழிப்பு வந்துவிட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார், அது அவனுக்கு நன்மையாக ஆகிப் போகிறது. அவனுக்கு கஷ்டம் ஒன்று வந்துவிட்டால் அவன் பொறுமை காக்கிறான், அது அவனுக்கு கைராக ஆகி போகிறது. தெளிப்பு நாம் விரும்பக்கூடியவை நடக்கின்ற போது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமே, அது நமக்கு நன்மை. கஷ்டம், ஆபத்து, சோதனை, பீடை, நோய், நொம்பலம் வருகின்ற வேளையிலே நாம் பொறுமையை கைக்கொள்வோம் என்றால் அதுவும் நமக்கு பொறுமைக்குரிய கூலி கிடைக்கிறது, பொறுமைக்குரிய கூலி இருக்கிறது. குர்ஆன் ஏகப்பட்ட ஆயத்துகள் பொறுமையாளர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னமா யுவஃஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிஸாப், பொறுமையாளர்களுக்கு கூலி நிரப்பமாக கணக்கு வழக்கின்றி வகை தொகையின்றி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா தெரிவித்தார். பொறுமையாளர்களுக்குரிய கூலி அல்லாஹ் வரையறுத்துச் சொல்லவில்லை, வகை தொகையின்றி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி வைத்தான் இந்த ஆயத்திலே. சகோதரர்களே, அந்த கூலி எனக்கு கிடைக்கும் கஷ்டத்தின் போது நான் பொறுமை காக்கின்ற நேரத்திலே. ஒரு முன்னே காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஏதோ நடந்து அந்த பெண்மணியின் விரல் வந்து உடைந்து போய்விட்டது. விரல் உடைந்து போய்விட்டது, எவ்வளவு வருத்தமாக இருக்கும், கண்ணீர் கொட்டும். அந்த பெண்மணி சிரிக்கிறார்கள். அருகில் இருந்தவர்கள் பார்த்து கேட்கிறார்கள், உங்களின் விரல் உடைந்து போயிருக்கிறது, சிரிக்கிறீர்களே, என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அழகான பதில், அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளில் கருத்து தெளிவுள்ள பதில். ஹலாவத்து அஜ்ரிஹா அந்தத்னி மராரத அலமிஹா, இந்த விரல் உடைந்து போயிருக்கிறது, இதனுடைய கூலியின் இனிப்பு அதன் நோவின் கசப்பை எனக்கு மறக்கடிக்க செய்துவிட்டது. இதன் கூலியின் இனிப்பு இதன் நோவின் கசப்பை எனக்கு மறக்கடிக்க செய்துவிட்டது. இந்த விரல் உடைந்து போனதனால் எனக்கு வலி இருக்கிறது. இந்த வனத்தினால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வலியின் கசப்பு எனக்கு தென்படவில்லை, நான் உணரவில்லை. நான் உணர்வதில்லை தெரியுமா? இந்த ஏற்பட்டுள்ள ஆபத்து, விபத்து, இந்த நோய், இந்த நொம்பலம், இதில் நான் பொறுமை காக்கிற வேளையிலே அல்லாஹ் எனக்கு தர இருக்கக்கூடிய கூலியின் இனிப்பு அதனை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நான்காவது மரியாதைதான் அல்லாஹ்வுடைய அழைப்பை, வீதியை, முன்னடத்தை பொருந்தி கொண்டு வாழ்வது. நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், ஈமான் ஆறாவது அம்சம் அல்ல அல்லாஹுடைய கதர். அது நன்மை தீமை எல்லாவற்றையும் மொத்தமாக நாம் பொருந்திக் கொள்வது, மொத்தமாக நம்புவது. ஆக அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹால மகிழ்ச்சியை நான்கு அம்சங்களில் வைத்திருக்கிறான். ஈமானில் வைத்திருக்கிறான், நல்ல அமலில் வைத்திருக்கிறான், அல்லாஹுடைய விக்ர செய்வதில் வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய கதரை, தவாவை, விதியை பொருந்திக் கொள்வதில் வைத்திருக்கிறான். மகிழ்ச்சி என்றால் என்ன? அதற்குரிய வரை விளக்கணத்தை படிப்போம். மகிழ்ச்சி என்றால் என்ன? நான் ஆரம்பத்திலே சொல்ல நினைத்தேன், நிறைய பேர் பின்னால் வருவார்கள் என்பதனால் சில விடயங்களை முன்னையே சொல்ல, முன்னர் சொல்ல வேண்டிய விடயங்களை பிற்படுத்தினேன். மகிழ்ச்சிக்கு ஒரு வரை இலக்கணம் இருக்கிறது. ஒருவன் விரும்புகின்ற, அடைய நாடுகின்ற, தேடுகின்ற அல்லது மனதுக்கு பிடித்தமான ஒன்று நடைபெறுகிற போது அல்லது கைகூடுகிற போது மனதில் ஏற்படுகிற உணர்ச்சி அது மகிழ்ச்சி. ஒரு மனிதன் அவர் விரும்புகிறார், அவர் நாடுகிறார் அல்லது தேடுகிறார் அல்லது அவனுக்கு பிடித்தமான ஒன்று நடைபெறுகிற போது அவனின் மனதில் ஏற்படுகிற உணர்ச்சி அதற்கு பெயர் மகிழ்ச்சி. இதுதான் மகிழ்ச்சிக்குரிய வரைவு இலக்கணம். சகோதரர்களே, வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்திக்க தவறி இருக்கிறார்கள். நாமெல்லாம் மூமின்கள், வாழ்க்கையில் தோற்று போவதற்குரியவர்கள் அல்ல. வாழ்க்கையில் வாழ்வதை ஒரு கலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வு என்பது ஒரு கலை. அத்தனை அம்சங்கள் நிறைவாக அத்தர வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வாழ்க்கை என்பது வாழ்வதனால் வசப்படக்கூடியது, பேசுவதனாலோ கேட்பதனாலோ படிப்பதனாலோ வாசிப்பதனாலோ வசப்படக்கூடியது அல்ல. மனிதன் ஏன் தற்கொலை செய்கிறான்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய பேர் இந்த தற்கொலை செய்து கொள்கிறார்கள். படித்தவர்களுடைய தற்கொலை அதிகத்திலும் அதிகம். ஏன்? வாழ்க்கையில் இன்பத்தை அடைய தவறினார்கள். தற்கொலை இருக்கிறதை புரிந்து கொள்ள முடியுமானது, தற்கொலை புரிந்து கொள்ள முடியுமானது. கொலை ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதன் மீது கொண்ட வெறுப்பின் வெளிப்பாடு. கொலை ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதன் கொண்ட மனிதன் மீது கொண்ட வெறுப்பின் வெளிப்பாடு. ஒருவன் அவனை கொலை செய்து விடுகிறான். தற்கொலை ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதன் மீது கொண்ட வெறுப்பின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் அல்லது தன் மீது தானே கொண்ட வெறுப்பின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். தற்கொலை இன்னும் ஒரு மனிதன் மீது கொண்ட வெறுப்பின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் அல்லது தன் மீது தானே கொண்ட வெறுப்பின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். இரண்டு காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம். இரண்டு காரணங்களிலும் அவன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க தவறி இருக்கிறான். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹால அந்த நான்கையும் சொல்லி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதனை மீறி அப்பால் நின்று நாம் ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடுவதற்கு வழி ஒன்றை அல்லாஹால ஏற்படுத்தி வைக்கவில்லை. அப்படி ஒரு சுண்ணாகவை வழிமுறையை அவரை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹால நமக்கு காட்டி வைக்கவும் இல்லை. நாம் எல்லாம் இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியை தெரிந்து செய்திருக்கிறோம். நான் மகிழ்ச்சிக்கு ஒரு வழியை தெரிவு செய்து வைத்திருக்கிறேன். சலீம் மகிழ்ச்சிக்கு ஒரு வழியை தெரிவு செய்து வைத்திருக்கிறார். சல்மான் அவர் ஒரு வழியை தெரிவு செய்து வைத்திருக்கிறார். அப்துல்லா அவர் ஒரு வழியை தெரிவு செய்து வைத்திருக்கிறார். லுக்மான் அவர் இன்னொரு வழியை தெரிவு செய்து வைத்திருக்கிறார் மகிழ்ச்சி அடைவதற்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியை அவரவருக்கென்று மகிழ்ச்சியை அடைவதற்கு தெரிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் வாழ்க்கையின் இரகசியங்களை முழுமையாக அறிந்தவன். படைப்பினங்களையும் படைப்பினங்களின் படைப்பமைப்பையும் அவற்றுக்குள் அவன் அமிழ்த்து வைத்திருக்கக்கூடியவற்றின் தன்மையையும் இயல்பையும் அறிந்தவன். அவன் வாழ்க்கைக்குரிய வழியை, சந்தோஷமான வாழ்க்கைக்குரிய வழியை சொல்லி இதில்தான் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது என்று சொல்லி தந்திருக்கிறான். அந்த வழியில் போவதற்கு, அந்த வழியை தெரிவு செய்வதற்கு நாம் இல்லை. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இதனால் இந்த வழியில் போகாதவர்களுடைய இறுதி சில வேளை அவர்கள் தற்கொலைக்கு போய் சேர்கிறார்கள். அவர்கள் இறுதியாக முடிவு செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில்தான் தோற்று போவோம், மரணத்திலாக நாம் வருவோம். தம்முடைய வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சிக்கு தடையாக இருந்தவர்களுக்கு என்னுடைய உடம்பால், என்னுடைய உயிரால் ஒரு எச்சரிக்கை விட்டுவிட்டாலும் நான் செத்து போவேன், வாழ்ந்து போவேன் என்று முடிவு செய்து கொள்கிறார். ஒரு கதை இதற்கு ஆதாரம் கேட்க வேண்டாம். வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து கொள்வதற்காக வேண்டி படிப்போம். எங்கே நடைபெற்றது என்று தேடி பார்க்கவும் வேண்டாம். ஒருவன் வாழ்க்கையில் தோற்று போனவன், வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க தவறியவர். அவர் முடிவு செய்தாராம் தற்கொலை செய்து கொள்வதற்கு. தான் மட்டுமல்ல, தனது பிள்ளைகள் குடும்பத்தவர்களோடு தற்கொலை செய்து கொள்வோம். மனைவி மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தானாம். அவர் முடிவு செய்தாராம், வாழ்க்கையில்தான் தோற்று போனேன், மரணத்தில் நான் தோற்று போக முடியாது, வெற்றிகரமாக நான் சாக வேண்டும். மனைவி மக்களோடு சொன்னாராம், நான்கு வழிகளை நான் தெரிவு செய்திருக்கிறேன் சாவதற்கு. நான் சாவதற்கு நான்கு வழிகளை தெரிவு செய்திருக்கிறேன். ஒன்று நஞ்சு. பிறகு சொன்னாராம், நஞ்சில் கலப்படம் இருக்கலாம், நஞ்சில் கலப்படம் இருக்கலாம், குடித்து விட்டு அரைவாசியில் நாம் உயிர் தப்பி பிழைத்து விடுவோம், ஆகவே அந்த தெரிவை கைவிடுவோம். இரண்டாவது கயிறு. கயிறு ஒருவேளை இறைநிலையில் அறுத்து விட்டால் நாம் உயிர் பிழைத்து விடுவோமே, அந்த தெரிவையும் கைவிட்டானாம். மூன்றாவது சொன்னானாம் தீ. பிறகு சொன்னானாம், அந்த தெருவிலும் சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் அப்பா? தீ வைத்துக் கொள்கிறோம், 30 வீதத்துக்கு குறைவாக நம்ம உடம்பு தீ பற்றிக் கொண்டால் மருத்துவர்களின் கூற்றுப்படி நாம் சாக மாட்டோம். 30 வீதத்திற்கு மேல் நமது உடம்பில் தீ பற்றி காயத்தை ஏற்படுத்தினால்தான் நாம் சாகுவோம். ஆகவே அந்த நேரத்திலும் நமது மரணத்தில் நாம் ஜெயிக்கவில்லை, அங்கேயும் தோல்வியடைகிறோம். 4வது தெரிவு கிணற்றுக்குள் குதித்து சாகுவோம். பிறகு சொன்னானாம், நாம் குதித்து சாவதற்கு எந்த கிணற்றில் தண்ணீர் இருக்குமோ. இப்படித்தான் வாழ்ந்தான். வாழ்க்கையின் எதிர்மே நம்பிக்கை இல்லை உனக்கு. சாவதாவது நான் வெற்றிகரமாக சாவோம் என்று முடிவு செய்தார். சாவதற்கு தெரிவு செய்த 4 வழிகளிலும் கூட அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இதனை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த அவனின் 6 வயது சிறுவன் மகன் சொன்னானாம், தந்தையே, சாவதற்கு 4 வழிகள் இருக்கின்றன என்றால் பிழைப்பதற்கு 1 வழி கூட இல்லையா? சாவதற்கு 4 வழிகள் சொன்னீர்களே, சாவதற்கு 4 வழிகள் இருக்கின்றன என்றால் பிழைப்பதற்கு 1 வழி கூட இல்லையா? அன்பர்களே, பிரியமானவர்களே, இதுதான் தற்கொலை செய்து கொள்கிறவர்களுடைய நிலை. வாழ்க்கையில் எப்படி சந்தோஷத்தை அடைய வேண்டுமோ அந்த வழிகளை விட்டுவிட்டு தற்கொலைக்கு முயல்கிறார்கள். அதிலாவது ஜெயிப்போம், மரணத்தையாவது வெற்றிகரமாக தழுவுவோம். சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் பெரிய புத்திசாலிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, உலகம் சந்தோஷத்தை அடைவதற்கு தவறு இருக்கிறது. உலகத்தை வரைந்தவன், படைத்தவன், உலகத்து மாந்தர்களையும் ஏனைய படைப்புகளையும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு படைத்தவன் வாழ்வதற்குரிய வழிகளை சொல்லித் தந்திருக்கிறார். இந்த உலகத்தை நீ எப்படி அனுபவிக்க வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் தத்துவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி வைத்தார். அவரின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் மூலமாக இந்த உலகத்துக்கு ஆணித்தரமாக காட்டி கொடுத்து வைத்தார். அந்த தத்துவங்களில் இருந்து நெறிபுரந்து தரிகட்டு நெறிகட்டு ஒவ்வொருவரும் நான் ஏழரை சொன்னது போன்று தனக்கென்ன மகிழ்ச்சிக்குரிய பாதைகளை தெரிவு செய்து வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் அந்த பாதையிலே சென்று கொண்டு மகிழ்ச்சியை தருகிறோம். இறுதியில் அல்ல, ஆரம்பம் முதலே இறுதி வரைக்கும் நமது வாழ்க்கையில் சதா கவலம், கை சேதம், சஞ்சலம், பதக்கம், பயம், தீவி, இந்த விளைவுகளை நான் காண்கிறேன், நீங்கள் காண்கிறீர்கள். ஆகவே பெருமைக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் முடிவு செய்து கொள்வோம். நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எத்தனைக்கிறோம், ரப்புல் ஆலமீன் சாட்சித்த வழியில் அந்த மகிழ்ச்சியை அடைவோம். மகிழ்ச்சி கோட்டைக்குள் நிச்சயம் புகழ வேண்டும் என்று முயற்சிக்கிறோம், ரப்புல் ஆலமீன் சாட்சித்த வழியில் சென்று அந்த கோட்டையின் தலை வாயிலை தட்டி அதற்குள் நுழைந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் எல்லோரையும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் முழு உலக மாந்தரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பானாக. மகிழ்ச்சியின் அடிப்படைகளை மூலங்களை நாம் விளங்கி அந்த அடிப்படைகள் மூலங்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து அவன் சொன்ன வழியிலே சென்று மகிழ்ச்சியை வாழ்க்கையிலே முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.